வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தமிழிசை எஃப்எம். உங்களோடு பேசிக் கொண்டிருப்பவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். தமிழிசை எஃப்எம்மில் இனி நீங்கள் கேட்கலாம் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி வழங்கிய ராமாயணம் அத்தியாயம் 11 சகரன். விஸ்வாமித்திரர் தலைமையில் புறப்பட்ட ரிஷிகள் மாட்டு வண்டிகளில் மிதிலை நோக்கி வடக்கே சென்றார்கள். ஆசிரம வனத்திலிருந்த பட்சிகள் மான்கள் எல்லாம் கூடவே சென்றதை பார்த்து விஸ்வாமித்திரர் அவற்றை அன்புடன் அங்கேயே நிறுத்தினார். சோனா நதிக்கரை சேர்ந்ததும் மாலையாயிற்று. அங்கே அந்த இரவு தங்கினார்கள். அந்த இடத்தின் பூர்வ கதைகளை ராஜகுமாரர்களுக்கு முனிவர் சொல்ல இரவு சந்தோஷமாக கழிந்தது. அடுத்த நாள் காலை எழுந்து ஒரு நதியை தாண்டினார்கள். ஜலம் ஆழமில்லாமல் இருந்தபடியால் நடந்தே தாண்டினார்கள். பிறகு நடுப்பகலில் கங்கை கரையை அடைந்தார்கள். எல்லோரும் கங்கையில் ஸ்நானம் செய்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் செய்தார்கள். அங்கேயே ஆகாரம் சமைத்து பூஜை செய்து போஜனம் செய்தார்கள். எல்லாரும் விஸ்வாமித்திரரை சுற்றி உட்கார்ந்தார்கள். முனிவரே, கங்கையின் வரலாற்றை சொல்ல வேண்டும் என்று ராஜகுமாரர்கள் ஆவலுடன் கேட்க முனிவரும் சொல்லப் புகுந்தார். பர்வதராஜனான ஹிமவானுக்கும் மனைவி மனோரமைக்கும் அபூர்வ லட்சணம் பொருந்திய இரண்டு புதல்விகள் இருந்தார்கள். மூத்தவளான கங்காதேவியை தேவர்களின் பிரார்த்தனையின் பேரில் ஹிமவான் தேவலோகத்துக்கு அனுப்பி கொடுத்தான். சங்கரனை விரும்பி பெரும் தவம் புரிந்தாள். பரமசிவனும் திருப்தியடைந்து உமையை தன் பத்தினியாக பெற்றான். ஹிமவானுடைய இரு பெண்களும் இவ்வாறு மிக புண்ணிய நிலையை அடைந்தார்கள். எல்லா பாவங்களையும் போக்கும் கங்காதேவி தேவலோகத்திலேயே இருந்து வந்தாள். அயோத்தியாதிபதி சகரன் என்ற மகாராஜன் வெகுநாள் சந்தானமில்லாமல் வருந்தினான். கேசினி சுமதி என்ற தன் இரு பத்தினிகளையும் அழைத்துக் கொண்டு இமயமலையில் தவம் செய்தான். பிறகு பிருகு முனிவர் அவன் தவத்தைக் கண்டு மகிழ்ந்து சந்தானம் பெறுவாய் என்று வரம் தந்தார். வீரனே, நீ மகத்தான சந்தானம் பெறுவாய், அபார கீர்த்தியும் பெறுவாய். உன் பத்தினிகளில் ஒருத்தி ஒரு புத்திரனை பெறுவாள். உன்னுடைய வம்சம் அவன் வழியாக பெருகும். இன்னொரு பத்தினி பலவான்களான 60,000 புத்திரர்களை பெறுவாள் என்று ஆசீர்வதித்தார். ராஜபத்தினிகள் முனிவரை பணிந்து, சுவாமி, யாருக்கு ஒரே மகனும் யாருக்கு பல குமாரர்களையும் தந்தீர் என்று கேட்டார்கள். ஒருத்தி பெறும் ஒரே மகன் வழியாகத்தான் வம்சம் பெருகும். மற்றவள் பெறும் அநேக புத்திரர்கள் பலவான்களாக வளர்ந்து பெரும் புகழ் பெறுவார்கள். உங்களில் யாருக்கு எது இஷ்டம் என்று முனிவர் கேட்டார். மக்களின் ஆசை பலவிதம். கேசினியானவள் வம்சம் வளர்க்கும் ஒரு மகன் தனக்கு போதும் என்றாள். சுமதியோ பலமும் கீர்த்தியும் அடையப் போகும் அநேக மக்களை பெற விரும்பினாள். அப்படியே ஆகட்டும் என்று முனிவர் சொன்னார். வரம் தந்த முனிவரை வலம் வந்து வணங்கி இரு மனைவிமாருடனும் அரசன் மிக்க திருப்தியோடு நகரத்துக்கு திரும்பிப் போனான். கொஞ்ச காலம் கழித்த பின் கேசினியானவள் அசமஞ்சன் என்ற மகனை பெற்றாள். சுமதி வடிவமற்ற ஒரு பிண்டத்தை பிரசவித்தாள். அந்த பிண்டம் பொரிந்து அதனின்று முனிவர் சொன்னபடி 60,000 குழந்தைகள் உண்டானார்கள். குழந்தை கூட்டத்தை தாதிமார்கள் நன்றாக பாதுகாத்து வந்தார்கள். காலக்கிரமத்தில் குழந்தைகள் யவ்வன நிலையடைந்து மிக்க அழகும் வீரமும் கொண்ட ராஜகுமாரர்களாக வளர்ந்தார்கள். மூத்த மனைவியின் குமாரன் அசமஞ்சன் வளர வளர குரூர குணத்தை அடைந்தான். ஊரிலுள்ள குழந்தைகளை பிடித்து ஆற்றின் மடுவில் போட்டு அவை தத்தளித்து சாவதைக் கண்டு சிரித்து சந்தோஷப்படுவான். இவ்வாறு பைத்தியம் பிடித்து போன அசமஞ்சனை ஜனங்கள் மிகவும் வெறுத்தார்கள். அரசனுடைய அனுமதியுடன் அவனை ராஜ்யத்தை விட்டே துரத்தி விட்டார்கள். ஆனால் அவனுக்கு பிறந்த மகன் அம்சுமான் என்ற ராஜகுமாரன் மிகவும் குணசாலி. எல்லோருடைய அன்பையும் நன்மதிப்பையும் சம்பாதித்தான். சீலமும் அறிவும் பொருந்தியவனாக வளர்ந்தான். சகரன் ஒரு பெரும் அஸ்வமேத யாகம் செய்ய நிச்சயித்ததின் பேரில் அதற்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டன. அஸ்வமேத யாகத்துக்குரிய குதிரையை ராஜகுமாரன் அம்சுமான் காத்து வந்தான். ஆனால் இந்திரன் ராட்சச வேஷம் பூண்டு குதிரையை கொண்டு போய்விட்டான். அசுவமேத யாகங்களை தடை செய்வது தேவர்களுடைய வழக்கம். இந்திரனுடைய பதவிக்கு போட்டி ஏற்படும் என்கிற பயம். ஆயினும் தடைகளைத் தாண்டி யாகம் நடைபெற்றுவிட்டால் யாகத்தில் தரப்படும் ஹவிசுகளை தேவர்கள் பெற்றுத்தான் போக வேண்டும். அதன்மேல் யாகத்தை செய்தவன் யாகத்தின் பலனை அடைவான். குதிரை காணாமல் போயிற்று என்று அரசனுக்குத் தெரிந்ததும் மிக வருத்தப்பட்டு எப்படியாவது குதிரையை கண்டுபிடித்துக் கொண்டு வர வேண்டுமென்று சுமதி புத்திரர்களான 60,000 ராஜகுமாரர்களையும் பூமண்டலம் முழுதும் தேடி வரும்படி அனுப்பினான் அரசன். யாக குதிரையை இழந்தால் யாகம் கெடுவதுமல்லாமல் சம்பந்தப்பட்ட எல்லாரையும் பாவம் சுற்றிக் கொள்ளும். ஆகையால் திருடிப்போனவன் எங்கே மறைத்து வைத்திருந்தாலும் போய் கண்டுபிடித்து குதிரையை கொண்டு வர வேண்டும் என்று சகரன் வீரமும் சௌந்தரியமும் கொண்ட தன் புத்திர பெருங்கூட்டத்துக்கு உத்தரவிட்டான். சகரபுத்திரர்களும் மிக உற்சாகமாக உலகமெல்லாம் சுற்றி அட்டகாசம் செய்தார்கள். குதிரை எங்கும் கிடைக்கவில்லை. பூமியை வெட்டி தோண்டினார்கள். எங்கும் வெட்டித்தள்ளி வெட்டித்தள்ளி பெருமதிர்ச்சியை உண்டாக்கினார்கள். நீதான் திருடினாய், நீதான் திருடினாய் என்று எங்கேயும் எல்லோரையும் குற்றம் சாட்டி அதட்டி இம்சை செய்து வந்தார்கள். எங்கு தேடியும் அகப்படவில்லை. இதை அரசனிடம் சொன்னார்கள். துயரப்பட்ட அரசன், நீங்கள் பூமியை பிளந்து பாதாளம் புகுந்து பாருங்கள் என்று உத்தரவிட்டான். தந்தை சொற்படி சகரகுமாரர்கள் பூமியை தோண்டி பாதாளம் புகுந்து பூமியை தாங்கி நின்ற யானைகளை நமஸ்கரித்துவிட்டு யாக குதிரையை தேடிச் சென்றார்கள். அங்கே வடகிழக்கு மூலையில் ஓரிடத்தில் தங்கள் குதிரையை கண்டார்கள். மகாவிஷ்ணுவாகிய கபிலர் அங்கே யோகத்திலிருந்தார். பக்கத்தில் யாக குதிரை தன் பாட்டுக்கு புல் மேய்ந்து கொண்டிருந்தது. இதை கண்டதும் சகரபுத்திரர்கள், இதோ திருடன் குதிரையை திருடிவிட்டு தவவேஷம் போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருக்கிறான் என்று கோபாவைசமாய் கபிலர் மேல் பாய்ந்தார்கள். யோகத்திலிருந்த கபில முனிவர் கண்களை திறந்து ஹும் என்று மூச்செறிந்தார். ராஜபுத்திரர்கள் 60,000 பேரும் அங்கேயே சாம்பர் குவியலாய் போனார்கள். இந்திரன் குதிரையை கொண்டு போய் பாதாளத்தில் ஒளித்து வைத்திருந்ததின் பயனாக இவ்விதம் சகரபுத்திரர்கள் சாபமடைந்து சாம்பலானார்கள். நீங்கள் இதுவரை கேட்டது ராஜாஜி எழுதிய சக்கரவர்த்தி திருமகன். வழங்கியவர் உங்கள் அன்பின் முனைவர் ரத்னமாலா புரூஸ். மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழோசை FM. இது எட்டு திக்கும் எதிரொலி கட்டம்.